சிவகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கே எஸ் நாராயணன் அவர்கள் பண்டைய தமிழகத்தில் கற்பித்தல் முறைகளும் அதன் தாக்கமும் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி நர்மதா அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் கே எஸ் நாராயணன், மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பேசுகிறேன். மகாகவி பாரதியார் தமிழாசிரியராக பணியாற்றிய பெருமை உடைத்த சேதுபதி மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பேசுகின்றேன். 2/12/2022 தற்பொழுது வாரணாசி காசியில் நடைபெற்று வருகின்ற காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்றைய தினம் காலை ட்ரெடிஷ்னல் மோட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட்ஸ், அதாவது தமிழகத்திலே சங்க காலத்திலே அல்லது பண்டைய காலத்திலே பின்பற்றப்பட்ட கற்பித்தல் நடைமுறைகள் பற்றி குறித்தும் அதனுடைய தாக்கம் குறித்தும் உரையாற்றுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கல்வித்துறை இணை அமைச்சர் மாண்புமிகு சுபாஷ் சர்க்கார் ஜி அவர்களும் மற்ற பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலே அழைக்கப்பட்ட பேச்சாளர்களில் சிறப்பு விருந்தினர்களில் நானும் ஒருவன். அந்த என்னோடு அந்த கல்வித்துறை சார்ந்து பேசுவதற்காக சமீபத்திலே தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற அன்பு சகோதரர் திரு ராமச்சந்திரன், ராமநாதபுரம் மாவட்ட ஆசிரியர், அவர் சமீபத்திலே தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர். திருச்சி மணச்சநல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியை திருமதி முத்துலட்சுமி அவர்களும் நானும் 3 பேர் பங்கு கொண்டோம். அந்த காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியிலேயே உரையாற்றிய அனுபவம் மற்றும் அந்த காசியினுடைய பயண அனுபவத்தை உங்களோடு பண்பலை நேர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமை மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகம், காசி, வாரணாசி இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள கலாச்சார ஒற்றுமைகளை கண்டறிந்து அதனை இரண்டு கலாச்சாரங்களை இணைக்கும் ஒரு முயற்சியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் காசியில் தமிழ்ச் சங்கமம் என்ற ஒரு நிகழ்ச்சியினை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 1 மாத காலம் வாரணாசியிலே மிக புகழ்பெற்ற வாரணாசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு பல்வேறு துறைகளைச் சார்ந்த வல்லுநர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் மாலை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பல்வேறு துறைகளிலே சிறப்பு பெற்ற வல்லுநர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றனர். இதுபோக பொதுமக்களும் இந்த காசி தமிழ்ச் சங்கத்திலே பங்கு கொள்வதற்கு ரயில் மூலம் ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட இதுவரை 1500 பேர் ஏற்கனவே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர். இப்பொழுது நான் உரையாற்றிய நம்முடைய பண்டைய காலத்திலே தமிழகத்திலே கல்வி முறை எப்படி இருந்தது, அதனுடைய தாக்கம் என்பது குறித்து ஒரு சிறிய என்னுடைய உரையினுடைய சுருக்கத்தை பண்பலை நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். ஏனால் எமது பள்ளியிலே பணியாற்றிய மகாகவி பாரதி கூறியதைப் போல், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பாடினார். அந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய உரையை துவக்கும் போது நான் ஹிந்தியிலே தான் துவக்கினேன். எனக்கு ஹிந்தி அவ்வளவாக தெரியாது, இருந்தாலும் நண்பர் ஒருவர் எழுதி கொடுத்த அந்த உரையிலே 2 வரிகளிலே பேசிவிட்டு நான் என்னுடைய உரையை தமிழிலே தொடங்கினேன். பாரத பிரதமர் இந்த இதே மேடையிலே நம்ம எல்லாம் சந்திக்கும் போது எப்படி தமிழிலே வணக்கம் என்று வரவேற்றாரோ, அதுபோல் நான் இந்தியிலே உங்களை வரவேற்ற போது நீங்கள் எல்லாம் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணினேன் போது அரங்கிலே பலத்த கரவொளி எழுந்தது. ஆனால் பாரதியார் வந்து பல மொழிகளை கற்றவர். குறிப்பாக காசியிலே அவருடைய இளமை பருவத்திலே அங்கு அவருடைய அத்தை வீட்டிலே சென்று பயின்றார். அங்கே சமஸ்கிருதமும் பயின்றார். இவ்வாறு பல மொழிகளை கற்ற பாரதியார் பல மொழிகளை கற்ற பின் புலமை பெற்ற பின் தான் பாடினார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. அதைத்தான் என்னுடைய உரையினுடைய துவக்கத்திலே குறிப்பிட்டேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று குறிப்பிட்ட பாரதி, தமிழ்மொழி தாய்மொழியிலே புலமை பெற்ற ஒருவரால் தான் அந்நிய மொழிகளில் அல்லது பிற மொழிகளிலே சிறப்பு விளங்க இயலும் என்பதை என்னுடைய முதற்கருத்தாக பதிவிட்டேன். பின்னர் தமிழகத்திலே பன்னெடுங்காலமாக பின்பற்ற கல்வி முறைகள் குறித்து பகிர்ந்து கொண்டேன். அந்த கல்வி முறைகளை சுருக்கமாக ஒரு 4 பகுதிகளாக பிரித்து கொண்டேன். வேத கால கல்வி என்பது கிமு 2500 துவங்கி கிமு 1000 வரை இருந்தது. அந்த வேதகால கல்வியிலே வேதங்கள் எழுத்து வழி, ஸ்மிருதி என்று சொல்வார்கள், வேதங்கள் எழுத்து வழி பரிமாற்றமாக வன்றி வாயுரையாக, எழுத்து வழியாக இல்லாமல் வாயுரையாக ஸ்ருதி என்று சொல்வார்கள். ஸ்மிருதி என்பது எழுத்து வழி, அந்த எழுத்து வழியாக இல்லாமல் வேத கல்வி என்பது வாயுரையாக ஸ்ருதி வழியாக செவி வழி பரிமாற்றமாக மொழி வழக்கில் அடுத்த தலைமுறைக்கு வழங்கப்பட்டன. வேதங்கள் வரி வடிவமின்றி நெடுங்காலம் புழங்கி பின்னர் இந்தியாவில் அந்த காலத்திலே அப்பகுதியில் வழக்கில் இருந்த தேவநாகரி வரி வடிவத்தை பெற்றன. அவ்வாறு பெறப்பட்ட தேவநாகரி எழுத்து வடிவங்கள் திராவிட சித்திர எழுத்து முறையின் சாயல் கொண்டவை என வேதகால கல்வி முறை பழங்கால இந்தியாவில் கால் ஊன்றி தழைப்பதற்கு முன்பேயே இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே பூர்வவாசிகளின் மொழி மரபுகள் கல்வி கலை இலக்கியம் பண்பாடுகள் தழைத்திருந்ததை நாம் திண்ணமாக அறியலாம். வேதகால கல்வியினுடைய நோக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இறைநிலை அதாவது மோட்சம் அடைவது கல்வியினுடைய தலையாய நோக்கமாக இருந்தது. வேதங்களை குரு வழியாக கற்று அவற்றின் வழி நடப்பதே மோட்சம் அடையும் வழி. மோட்சமே வாழ்வின் இறுதி பயன் என வலியுறுத்தப்பட்டது. வாழும் வகை முறை நெறி நோக்கம் பயன் முதலிய அனைத்தையுமே கல்வியின் வழி பெறுவதையே கல்வியின் நோக்கம் என்றனர். ஒழுக்கம் சீலம் பணிவு புலனடக்கம் தற்காப்பு போர்க்கலை மதிநுட்பம் பொருளீட்டுதல் புண்ணியம் செய்தல் கலைநயம் முதலியன பற்றிய வாழ்வியல் படிப்புனைகளை வழங்குவதும் இந்த கால கல்வியினுடைய நோக்கமாக இருந்தது. வேதகால கல்வியிலே பாடப்பொருள் என்று எடுத்துக்கொண்டோமானால் ரிக்வேத சம்ஹிதை இது 10 பிரிவுகளை கொண்ட இவற்றிலே கடவுளை தெளிதல் துதித்தல் வாழ்க்கை முதலிய குறிப்புகள் காணப்படுகின்றன. சாமவேத சம்ஹிதை சுமார் 1500 பாடல்களை கொண்டது. இதிலே மந்திரங்கள் அவற்றை இசையுடன் பாடுதல் முதலியன இடம்பெற்றுள்ளன. யஜுர்வேத சம்ஹிதை வெண்மை கருமை என இரு பிரிவுகளை கொண்ட இதில் முறையே பாடல்கள் பாடலும் பொருளும் புரோகிதர் வேத சடங்குகளை நடத்தும் முறைகளும் கூறப்பட்டுள்ளன. அதர்வண வேத சம்ஹிதையானது ரிக்வேதத்தை தழுவி அமைந்தது. மந்திரங்களும் தந்திரங்களும் மருத்துவ குறிப்புகளும் இதிலே இடம்பெற்றிருந்தன. வேத கருத்துக்களை வழங்கப்பட்ட முறை சிக்ஷா உச்சரிப்பு சண்டாஸ் என்பது அவற்றினுடைய அளவு வியாக்கரணம் என்பது அவற்றினுடைய இலக்கணம் திருக்தா என்பது சொல் விளக்கம் ஜோதிஷா வானவியல் கல்பா சடங்குகள் இவற்றை பற்றி அந்த வேதகால கல்வி விளக்கியது. இதுபோக உபவேதங்கள் இவை வந்து சமய சார்பற்றவை. இந்த உபவேதங்களிலே மருத்துவம் பற்றி விளக்கக்கூடிய ஆயுர்வேதம் போர் முறையை பற்றி விளக்கக்கூடிய தனுர்வேதம் இசைக்கலையை பற்றி விளக்கக்கூடிய கந்தர்வ வேதம் கட்டிட கலை அமைப்பு சிற்ப வேலைப்பாடுகளை விளக்கக்கூடிய சில்ப வேதம் சிற்பம் இவற்றை பற்றி விளக்கக்கூடிய இந்த 4 முறைகள் சமய சார்பற்றவையாக உபவேதங்களாக வேதகால கல்வியிலே இருந்தன. வேதகால கல்வியிலே குருவின் தகுதிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் குருவாக திகழ பல அடிப்படை சிறப்புகளும் குணங்களும் நற்பண்புகளும் தகுதிகளாக இருந்தன. வேதங்களை கற்றறிந்து தர்மங்கள் வழி நின்று வாழும் நற்குடி பிறந்த நன்னடத்தையாளரும் பிரம்மத்தை அடைய வாழ்நாள் நெடுகிலும் தூய வாழ்வு நடத்தி வருபவர்களும் மட்டும்தான் ஆசிரியர்களாக இருக்கத்தக்கவர்கள் என வாயு புராணம் கூறுகின்றது. ஆச்சாரியா உபாத்தியாயா குரு என்னும் சொற்களால் கல்வி வழங்குவோர் குறிக்கப்பட்டுள்ளனர். குரு என்னும் சொல் பரவலாக வேத கல்வி நடைமுறை விதிகளை சொல்லிக் கொடுத்து அகத்து இருள் நீக்கி மாணவனின் உள்ளத்திலே ஒளியேற்றும் ஆண் பெண் அம்மா அப்பா அல்லது முதியவர்கள் அனைவரையும் குறிப்பதாக இருந்தது. மாணவர்களை பொறுத்தவரை வேதகால கல்வியிலே மாணவர்கள் பிரம்மச்சாரிகள் என்று அழைக்கப்பட்டனர். போதனா முறை வாய் உரையாகவே இருந்தது. பிரணவம் எனப்படும் ஓங்காரமும் வேர்த்தி எனப்படும் துதியும் காயத்ரி எனப்படும் அறிவொளி பிரார்த்தனை கற்பிக்கப்பட்டன. கல்வி ஆரம்பம் வித்யாரம்பம் எனப்பட்டது. 8 முதல் 12 வயதுக்குள் நடைபெற்ற கல்வி உபநயனம் முக கண்ணுக்கு மேலான ஞான கண்ணையும் திறப்பதற்கான சிறப்பு நிகழ்ச்சியாக விளங்கியது. ஆசிரியர் மாணவர் இடைவினையின் போது அனுசரிக்கப்பட வேண்டிய விவரமான அணுகுமுறை மற்றும் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆச்சாரியர் மாணவர் இருவருமே காட்டில் வாழ்ந்தனர். மாணவர்கள் ஆச்சாரியரின் ஆசிரமத்திலேயே தங்கி பயின்றனர். குருவின் மனைவியான குருவின் துணைவியாரே மாணவனுக்கும் உணவு சமைத்து அனைவரும் சேர்ந்து அருந்தினர். மாணவர்கள் அந்நாளில் தங்கள் பெற்றோருக்கு தங்கள் குடும்பங்களில் செய்யக்கூடிய பணிவிடைகளையே ஆச்சாரியாருக்கும் செய்தனர். தன் பெற்றோருக்கு கட்டுப்பட்டிருந்ததைப் போலவே ஆச்சாரியாருக்கு கட்டுப்பட்டு புழங்கி மிக உயர் ஞானம் பெற்று உலகின் பிற பகுதி மனிதகுலம் கண்டிராத மகத்துவங்களை இந்திய வேதகால மாணவர்கள் கற்று தேர்ந்து இரவா பெருநிலை எய்தினர். குரு மாணவர் இருவருமே சமுதாயம் ஈந்த கொடையிலே வாழ்ந்தனர். ஆச்சாரியார்கள் தானம் பெற்றனர். ஆதலால் அவர்களிடம் சமுதாய கட்டுப்பாடும் மக்களை நேசிக்கும் தொண்டு நெறியும் உலகை வாழ்விக்கும் நோக்கமும் நிலை பெற்றது. வேதகாலத்தை தொடர்ந்து தமிழகத்திலே பண்டைய கால கல்வி குறிப்பாக தொல்காப்பியத்திலே கல்வியை பற்றி என்ன கூறியுள்ளது என்பதை காண்போம். ஈவோன் தன்மை ஈதல் இயற்கை கொள்வோன் தன்மை கோடன் மரபு என்று தொல்காப்பியத்திலே கல்வி கூறப்படுகிறது. ஆசிரியரை ஈவோன் என்றும் அவர் தரும் கல்வியை ஏற்றுக்கொள்வதால் மாணவரை கொள்வோன் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடவேங்கட தென்குமரி என தொடங்கும் தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிரம் முதலே கல்வியின் இன்றையமை புலப்படத் தொடங்குகின்றது. முதலில் தமிழக எல்லையை கூறிய பனம்பாரனார் வழக்கின் கண்ணும் எழுத்து சொல் பொருள் என்னும் மூவிலக்கணத்தையும் ஆராய்ந்து செந்தமிழ் நில வழக்குடன் தான் நூல் இயற்ற காரணமான முதல் நூல் கூறியவற்றைக் கொண்டு அவற்றை முறைப்படி ஆய்ந்த தொல்காப்பியர் நூல் செய்ததாக கூறுகின்றார். இதிலிருந்து நல்ல நூல்களை கற்று கல்வி வல்லவராய் விளங்குவோரால் மட்டும்தான் நூல் இயற்றப்பட்டது என தொல்காப்பியர் காலச் சூழலில் புலப்படுகின்றது. பழிப்பில் பல்லுயிரை பயின்ற நாவினன் புகழ்ந்த மதியிற் பொருந்தும் ஓரையில் தெளிந்த அறிவினன் என்னும் பாடல் மூலம் தான் கூற கருதும் பொருளில் ஐயம் திரிபர தெளிந்த அறிவு, மாணவனது அறிவுத்திறன், அவன் புரிந்து கொள்ளும் முறை ஆகியவற்றை அறிந்து அவன் ஏற்றுக்கொள்ளும் வகையிலே ஆசிரியர் பாடம் கற்பிக்கும் முறை தொல்காப்பியர் காலத்திலே செம்மையிற இருந்தமையை நாம் உணர முடிகின்றது. அன்போடு புணர்ந்தார்க்கு காசர உணர்ந்தான் எனும் வரிகள் மாணவன் ஆசிரியர் கூறிய காலத்தில் குறித்த இடத்திற்கு உரிய காலத்தில் சென்று கல்வி கற்பதில் ஆர்வமாயிருந்தது மட்டுமன்றி அவன் ஆசிரியரிடம் அன்புடன் பழகிய இயல்பை இந்த வரிகள் அன்போடு புணர்ந்து ஆங்கு காசர உணர்ந்தான் என்ற வரிகள் உணர்த்துகின்றன. தொல்காப்பியத்தை அடுத்த பழம்பெரும் நூலான நன்னூலில் ஆசிரியர் மாணவர் பற்றிய செய்திகளை இப்பொழுது காண்போம். தொல்காப்பியத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கும் பவணந்தி முனிவரால் ஆக்கப்பட்ட இலக்கண நூலாகிய நன்னூல் நல்ல ஆசிரியர், ஆசிரியர் ஆகாதவர் மாணாக்கர், மாணாக்கர் ஆகாதவர் ஆசிரியர் மாணாக்கர் உறவு நிலை ஆகியவற்றிற்கு தனித்தனியே இலக்கணம் வகுத்துள்ளது. இது தமிழ் மொழிக்கு மட்டுமே கிடைத்துள்ள மிகப்பெரிய கொடையாகும், மகத்துவமாகும். அவ்வகையில் நன்னூலார் ஆசிரியருக்கு உரியதாக எடுத்து இயம்பும் நூற்பாவை அறிதல் நம் அனைவருக்கும் நலனே. குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைப்பயில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோல் மலர் நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலுரை ஆசிரியன்னே. குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலை பயில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோல் மலர் நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலுரை ஆசிரியன் அன்னே. அதாவது இதற்கான பொருள், உயர்ந்த குடியில் பிறந்தவராகவும் கடவுள் பக்தி உடையவராகவும் பல நூல்களை கற்றறிந்த அறிவும் அவ்வறிவை மாணாக்கர் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் எடுத்து இயம்பும் ஆற்றல் உடையவராகவும் நிலத்தையும் மலையையும் துலாக்கோளையும், அதாவது தராசனுடைய இருக்கக்கூடிய நடுக்கோள் அந்த முள், நிலத்தையும் மலையையும் துலாக்கோளையும் மலரையும் ஒத்த குணங்களை உடையவராகவும் உலக ஒழுக்கத்தை உணர்ந்தவராகவும் உயர்ந்த குணங்கள் பலவற்றை உள்ளடக்கியவராகவுமே ஆசிரியர் இருத்தல் வேண்டும் என்பது நன்னூலாரின் நற்கருத்து. இதை போன்றே அவர் மாணாக்கருக்கும் ஒரு மாணவர் எவ்வாறு இருக்கல் வேண்டும் என்று நூற்பா உரைத்துள்ளார். அருமையான வரிகள். அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமோடு எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம் அறத்தின் திரியா படர்ச்சி வழிபாடே. அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமோடு எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம் அறத்தின் திரியா படர்ச்சி வழிபாடே. அது குளிர்காலத்திலே அந்த குளிரிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்காக குளிர்காய்வார்கள் என்று சொல்வார்கள், நெருப்பூட்டி. அந்த குளிர்காலத்திலே நெருப்பின் முன் அமர்ந்து குளிர்காய்பவர்கள் அந்த நெருப்பின் அருகில் அதிகம் நெருங்காமலும் அதே சமயம் நெருப்பை விட்டு அதிகம் விலகாமலும் இருப்பார்கள். நெருப்பிற்கு மிக அருகில் நெருங்காமலும் நெருப்பை விட்டு அதிகம் விலகாமலும் இருப்பார்கள். அதே போன்றே ஆசிரியரிடத்தில் அச்சம் கருதி அதிகம் விலகி செல்லாமலும், அழலின் நீங்கான் அந்த தடலை விட்டு நீங்க மாட்டார்கள், ஆசிரியரை விட்டு அச்சம் கருதி அதிகம் விலகி செல்லாமலும் அவரிடத்தில் அதீதமாக ஏற்பட்ட பழக்கத்தினால் மேலும் ஆசிரியர் செல்லும் இடமெல்லாம் நிழல் போல் பின்தொடர்ந்து சென்று அன்பு நிரம்பிய மனதுடன் எவ்வகையால் ஆசிரியர் மகிழ்ச்சி அடைவாரோ அவ்வகையோடு பொருந்தி அறவழியில் மாறுபடாமல் நடத்தலே மாணவர் ஆசிரியரிடம் கொள்ளும் உறவாகும் என ஆசிரியர் மாணவர் உறவுக்கு மிக பொருத்தமான இலக்கணம் வகுத்துள்ளார் நன்னூலார். இலக்கண வல்லுநரால் இவ்விதம் வகுத்து வைக்கப்பட்டிருக்கும் இலக்கணத்திற்கு ஏற்பவே பிற்காலத்தில் எழுந்த நீதி இலக்கியங்களும் காப்பிய இலக்கியங்களும் ஆசிரியர் மாணவர் உறவுக்கு வலு சேர்க்கும் விதத்திலே அமைந்துள்ளன. தமிழ் இலக்கியங்களிலே பள்ளி கல்வி ஆசிரியர் குறித்த சில செய்திகளை பார்ப்போம். இப்பொழுது இந்த அகிலத்தையே ஆண்ட ஆங்கிலேயர்கள் அந்த நாட்டிலே அந்த காலத்திலே ஆங்கிலேய நாட்டிலே 1811 தான் முதன் முதலில் பள்ளிக்கூடம் துவங்கப்பட்டது. அதாவது இந்த அகிலத்தையே ஆண்ட ஆங்கிலேயர்களுடைய நாட்டிலே இங்கிலாந்திலே 1811 தான் முதன் முதலில் பள்ளிக்கூடம் துவங்கப்பட்டது. ஆனால் அதே ஆண்டில் பாரதத்தில் இருந்த பள்ளிகளின் எண்ணிக்கை 732,000 என்றால் நாம் அனைவரும் இயக்கத்தான் வேண்டும். அதே ஆண்டில் பாரதத்தில் இருந்த பள்ளிகளின் எண்ணிக்கை 732,000. அவை சுமார் 750,000 கிராமங்களில் 1850 ஆண்டு வரை இயங்கிக் கொண்டிருந்தன. கடந்த நூற்றாண்டு வரை ஓரளவுக்கு பரவலான கல்வியை அளிக்கும் பணியை திண்ணை பள்ளிகள் மேற்கொண்டன. 1822 சென்னை மாகாணத்தில் 12,000 மேற்பட்ட திண்ணை பள்ளிகள் இருந்ததாக அப்போது மாகாண ஆளுநராக இருந்த தாமஸ் முன்ரோ காலத்தையே கணக்கெடுப்பு ஒன்று கூறுகிறது. திண்ணை பள்ளி என்பது என்னவென்றால் ஊர்தோறும் ஒரு பொதுவான இடத்திலே பெரிய ஆலமரத்தினடியே அமைக்கப்பட்டிருக்கும் மேடைத்தான் அம்பலம் என்று சொல்வார்கள். மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே. அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது. பள்ளி எனும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பின்னர் பொதுவான பெயராகியது. வித்யாரம்பம் என்றால் என்ன? அதாவது கல்வி துவங்குவது. வித்யாரம்பம் அதுதான் மாணவர்கள் இப்பொழுது கல்வியில் கூட சொல்லுவாங்க, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமி, அதாவது கல்வியை துவங்குகிறேன் என்று. வித்யாரம்பம் என்றால் இது வந்து தமிழகத்திலேயே பழக்கத்தில் இருந்திருக்கிறது. வித்யாரம்பம் என்பது முதன்முதல் வித்யா அபியாசம் செய்யும் வயது, அதாவது 5 வயதிலே முறை வைத்தல் என்று தமிழில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க அதை மாணவர்கள் அப்படியே சொல்வது, அதைத்தான் முறை வைத்தல் என்று சொல்வார்கள். அந்த வரி எழுத்தினுடைய உறுப்புகள் என்று பார்த்தீர்கள், புள்ளி, கால், கொம்பு, விலங்கு என்ற வரி எழுத்தின் உறுப்புகள் இருந்தன. மையாடல் என்ற சொல் சங்க இலக்கியங்களிலே காணப்படுகிறது. மையாடல் என்றால் என்ன? அந்த மை என்பது என்னவென்றால் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு, ஊமத்த இலை சாறு. நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருக்கும்பொழுது பள்ளியிலே கரும்பலையை அழிப்பதற்கு ஊமத்த இலை சாறு பயன்படுத்தியிருக்கிறோம். வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு, ஊமத்த இலை சாறு, மாவிலை கறி, மா இலை கறி, தர்பை கறி ஆகியவை சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு குழம்பி அல்லது மை, இதுதான் மை என்பது. அக்ஷராபியாசம் என்பது இந்த மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அதை அக்ஷராபியாசம் மையாடல் விழா என்பார்கள். இந்த நிகழ்வைத்தான் சிந்தாமணியிலே 5 ஆண்டு எய்து மையாடி அறிந்தார் கலைகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 ஆண்டு எய்து மையாடி அறிந்தார் கலைகள், அதாவது 5 வயதில்தான் பள்ளியிலே சேர்க்கப்பட்டிருந்தனர் மாணவர்கள். இப்பொழுதெல்லாம் 3 வயதிலே 2 வயதிலேயே பிஞ்சு மனம் மாறாத பாலர்களை பள்ளியில் சேர்க்கின்றார்கள். ஆனால் 5 ஆண்டு எய்து மையாடி அறிந்தார் கலைகள் என சிந்தாமணி குறிப்பிடுகின்றது. தமிழ் விடுதூதிலே இந்த நிகழ்வை இந்த வரிகளால் காண்கின்றோம். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். அந்த தாய் வந்து குழந்தையை தாளாட்டுகிறான். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய், இதையெல்லாம் நீ கற்று வளர்ந்தாய் என்று அந்த குழந்தையை தாளாட்டுவதாக தமிழ் வெடுத்துவதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் அந்த திண்ணைப்பள்ளி காலத்திலே பயன்படுத்தப்பட்ட சில சொல் வழக்குகளை காண்போம். சட்டம், தூக்கு என்ற வார்த்தைகள் என்ன என்பதை காண்போம். ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை, அதாவது எழுத்துக்களை தனித்தனி ஏடுகளிலே தாம் மேலே எழுதி அதே போல் எழுதி வர சொல்வார்கள். ஆசிரியர்கள் என்ன எழுதுகிறார்களோ அதை தனித்தனி ஏடுகளில் எழுதி மாணவர்கள் எழுதச் சொல்வார்கள். அதற்கு சட்டம் என்று பெயர். தூக்கு என்பது அசை. சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு பெயர் தான் தூக்கு என்று பெயர். இதற்கு அசை என்றும் சொல்வதுண்டு. பண்டைய காலத்து பள்ளிக்கூடத்திலே அசை என்றும் சொல்வார்கள். வாதம் புரிதல் என்றால் என்ன என்று பார்ப்போம். மிகச்சிறந்த நூல் பயிற்சி உடையவர்கள் அரசவைகளிலே வாதம் புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுபவர்கள். இதனைத்தான் மதுரை காஞ்சி நூல் கூறுகிறது. வேத்தான் இந்த சொல்லும் பழங்கால இலக்கியங்களிலே கல்வி குறித்து காணப்படுகிறது. வேத்தான் என்பவர் யார் என்றால் பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டும். ஆகையால் பிள்ளைகளை பெரியவர்கள் அழைத்து வருவர். முதலில் வருபவனைத்தான் வேத்தான் என்று அழைப்பார்கள். இதன் பொருள் வேத்தான் என்றால் மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன். ஃபர்ஸ்ட் கம், முதன் முதலாக வருபவர். கல்வியின் சிறப்பை உணர்த்துகின்ற சீவக சிந்தாமணி பாடல் எல்லோராலும் நினைவில் கொள்ளத்தக்கது. மிக மிக அருமையான வரிகள். 50 காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி கூறுகின்ற கல்வியின் தனிச்சிறப்பை உணர்த்தும் பாடல் நேயர்களை கவனமாக கேளுங்கள். வெள்ளத்தார் போகாது, வெந்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது. கல்வர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வது ஏனோ வெள்ளத்தால் கல்வி அடித்து செல்ல முடியாது, வெள்ளத்தால் போகாது, வெந்தழலால் வேகாது, தீப்பிழம்புகளால் நாம் கற்ற கல்வி ஒருபோதும் வெந்து போகாது, வெந்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, அரசர்களால் சுரண்ட முடியாது, ஆள்பவர்களால் அந்த கல்வியை கொள்ளையடிக்க முடியாது. கொடுத்தாலும் கொடுக்க கொடுக்க நிறைவுதான் அடைவை மறு குறைபடாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது. கல்வர்க்கோ மிக அரிது, கல்வர்களால் அதை களவாடி செல்ல முடியாது, காவலோ மிக எளிது, கல்வியை காப்பது மிக மிக எளிது. கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க, இத்தகைய சிறப்பு பெற்ற பொருளான கல்வி நம் உள்ளத்தை இருக்க, உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வது ஏனும், இந்த பொன்னான பொருளை தேடி பொல்லாத பொருளை தேடி உலகெல்லாம் இந்த மக்கள் உழல்வது ஏனோ என்று கூறுகிறது சீவகை சிந்தாமணி பாடல். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்று வரிகள், பொருள் கொடுத்தும் தொண்டுகள் செய்தும் ஆசிரியரிடத்திலே மாணவர்கள் கல்வி கற்றதை குறிப்பிடுகின்றன. குருவும் குருகுலமும் அன்றும் இன்றும் மக்களின் அகத்திற்கு அழகூட்டுவது கல்வி. அந்த கல்வியை புகட்டும் ஆசிரியர் கண்கண்ட கடவுளுக்கு நிகரானவர் அல்லர், கண்கண்ட கடவுளே தான். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம், குருவுக்கு பின்னர் தான் கடவுளை வைத்தார்கள் நம் முன்னோர்கள். அதனால்தான் அக்காலத்து கல்வி முறையானது குருகுல கல்வியாக இருந்தது. அங்கு குருவுக்குத்தான் முக்கியத்துவமும் முதலிடமும். குருவிடம் படிக்கும் மாணவர்கள் அவருடனே தங்கி அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் அனைத்தும் முக கோணலின்றி செய்து அவரையே கடவுளாக மதித்து வித்தைகளையும் கல்வியையும் கற்றுத் தேர்ந்தனர். எவ்வளவு காலம் குருவுடன் தங்கி கல்வி அல்லது வித்தைகள் கற்றாலும் கடுகளவிற்கும் ஆசிரியர் மாணவர் உறவிலே எந்தவிதமான பிணக்கம் ஏற்பட்டதில்லை, குற்ற செயல்களும் நிகழ்ந்ததே இல்லை. ஆசிரியருக்கு மாணவனை பற்றி புகார்கள் இல்லை, மாணவனுக்கோ ஆசிரியரை பற்றி குற்றச்சாட்டும் இல்லவே இல்லை. தற்போது இருந்த காலத்தை எண்ணி பாருங்கள். பெற்றோருக்கும் தங்கள் பிள்ளைகள் பற்றி எவ்வித கவலையும் இல்லை. அதனால்தான் குருகுல கல்வி முறையானது அக்காலத்தில் தன்னிகரில்லா தலை சிறந்த கல்வியாக திகழ்ந்தது. நீதி இலக்கியங்களிலே ஆசிரியர் மாணவர் உறவு, இலக்கியங்களிலே கல்வியின் பெருமைகளை எடுத்து இயம்பாத இலக்கியங்களே இல்லை எனலாம். அதனால் ஆசிரியர் மாணவர் உறவு பற்றி ஒரு சில இலக்கியங்களே சொல்கின்றன. அவைகளே திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஆச்சார கோவை போன்றவை முதன்மை பெறுகின்றன. திரிகடுகத்தை பொறுத்தவரை நம் நன்மை பயக்காதவை என்ற பட்டியலில் கணக்காயர் இல்லாத ஊரும், அதாவது கற்பிப்பதற்கு இயலாதவர்கள் இருக்கின்ற ஊரில் வாழ்வதே வீண் என்று உரைக்கின்றது. அதைத்தான் பாரதியாரும் குறிப்பிடுவார். வீடுதோறும் கலையின் விளக்கும், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஊரை தீனிக்கிறகையாக அழைப்பதான் சொல்வார். தேடு கல்வி, தேடி சோறு என்பதே பாரதியார் கேவலம் என்று சொல்வார். ஆனால் அதே பாரதியார் என்ன சொல்கிறார் என்றால், வீடுதோறும் கலையின் விளக்கும், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீயினுக்கிரையாக மடுத்தலின்னு சொல்வார். கல்வி தேடாத ஊரையே தீயினுத்து கொளுத்த வேண்டும் என்று சொல்வார் பாரதி. இவ்வாறு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டுமானால் ஆசிரியர்களிடத்திலே மாணவர்கள் சிறப்பாக பயில வேண்டும் என்பது அந்த காலத்திலிருந்தே, சங்க காலத்திலிருந்து, பண்டைய காலத்திலிருந்து, வேத காலத்திலிருந்தே கூறப்பட்டு வந்திருந்தது நமக்கு நன்றாக புலப்படுகின்றது. சிறு பஞ்ச மூலமும் ஆசிரியர் மாணவர்களுடைய உறவை விளக்கும் போது ஆசிரியர்கள் வெகுளி பொறாமை போன்றவற்றை அறவே மாற்றி மாணவர்களை நல்வழிப்படுத்துவார்கள் என்று கூறியுள்ளது. நெய்தல் முகிழ்த்துணையாம் குடுமி நேர்மயிரும் ஒய்தல் ஒரு திங்கள் ஆகும், ஒரு திங்கள் நாளாகும். அதாவது மாணவர்கள் தங்கள் தலைமுடியை களைவதற்கு கூட எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த சிறுபஞ்சம் மூலம் கூறுகிறது. நெய்தல் முகிழ்த்துணை ஆம் குடுமி நேர்மயிரும் ஒய்தல் ஒரு திங்கள் நாளாகும். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுடைய சிகையை, உங்கள் அவர்களுடைய முடியை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அதை பற்றி கூட அந்த காலத்து இலக்கியங்களிலே கூறப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் பிரமிப்பினை தருகின்றது. சற்று முடிப்பதற்கு முன்பாக ஒரு அருமையான சாணக்கிய நீதி. கிம் குலேன விஷாலேன வித்யாஹீனேன தேகினாம் துஷ்குலம் சாபி விதிஷு தேவேர் அபிச பூஜ்யத்தே. கிம் குலேன விஷாலேன வித்யாஹீனேன தேகினாம் துஷ்குலம் சா அபி விதிஷு தேவேர் அபி ச பூஜ்யத்தே. இந்த சாணக்கிய நீதி என்ன சொல்கின்றது என்றால், எந்த குடியிலே பிறந்திருந்தாலும், ஏன்னா நன்றாக கவனிங்கள், இதில் ஜாதி மதம்லாம் சொல்லலை, எப்படி எப்பிறப்பிலே இருந்தாலும் கல்வி இல்லாத ஒரு பிறவி அது இழிவு பிறவிதான். அவ்வாறு இல்லாமல் வறுமையிலே இருந்தாலும் கல்வி கற்றவர்களை கிம் குலேன விஷாலேன வித்யாஹீனேன தேகினாம் துஷ்குலம் சா அபி விதிஷு தேவேர் அபிச பூஜ்யதே. எந்த குலத்திலே எந்த வறியவர் நிலையில இருந்தாலும், பெரிய குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், செல்வம் நிக இருந்தாலும், கல்வி இல்லாவிட்டால் அவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பலனும் இல்லை. ஆனால் வறிய நிலையில இருந்தாலும் அவர் கல்வியில் சிறந்தவராக இருந்தால் அவரை தேவர்களும் பூஜிப்பார்கள் என்று சொல்கிறது இந்த சாணக்கிய நீதி. இதையே தான் எமது பாரதியார் சொல்கிறார். நீதி உயர்ந்த மதி, கல்வி அன்பு உடையோர் மேலோர் என பாடுகின்றார். இதைதான் எமது சேதுபதி பள்ளியினுடைய நோக்கமும். வித்யா தர்மேன சோபதே, கல்வி பிறருக்கு தரும்போதுதான் வளர்கிறது என்பதே எமது சேதுபதி மேல்நிலை பள்ளியினுடைய நோக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கண்ட தமிழ்நாடு என்ற மகாபர கவி பாரதியினுடைய வரிகளுக்கு ஏற்ப தமிழகம் கல்வியில் அன்றும் இன்றும் என்றென்றும் தலை சிறந்து விளங்குகின்றது, விளங்கும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. கல்வியில் சிறந்த தமிழகமும் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் புண்ணிய பூமியாக உள்ள இந்த காசி மாநகரிலே நிறைவாக என்னுடைய உரையை முடிக்கும் பொழுது டாக்டர் வாசுப மாணிக்கனாரின் வரிகளோடு நிறைவு செய்கின்றேன். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்கு உழைக்க காண்கின்றேன், என் வாழ்வும் அல்ல அல்ல நம் வாழ்வும் பிறர்க்கு உழைக்க வேண்டும் வேண்டும். ஒரு பசு தருகின்ற பால் முழுதுமே அதனுடைய கன்றுக்கு செல்வதில்லை, நாம் அதை பயன்படுத்துகின்றோம். ஒரு சோலையிலே உள்ள ஒரு மலர் செடி தருகின்ற மனம் முழுவதும் அந்த சோலைக்கு சொந்தமில்லை, நெற்கதிர்களை விளைவிக்கின்ற அந்த நெற்கதிர் நெல்லாகின்ற கதிர் முழுதும் அந்த நிலத்திற்கில்லை, நாம் தான் உபயோகிக்கின்றோம். குளத்திலே நிறைகின்ற நீர் முழுதும் அந்த குளத்திற்கு சொந்தமில்லை, ஏனென்றால் நாம் தான் நம்முடைய விவசாய பயன்பாட்டிற்காக நம்முடைய குடிநீருக்காக பயன்படுத்துகின்றோம். ஒரு தருகின்ற மரம் தருகின்ற கனிகள் அனைத்தும் அதற்கு சொந்தமில்லை, நாம் தான் பயன்படுத்துகின்றோம். ஒரு நல்ல இசையை தருகின்ற பண் அரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை. இவ்வாறு எல்லாமே உழைக்கும் போது நம் வாழ்வும் என் வாழ்வும் பிறருக்கு உழைக்க வேண்டும் என்று சொன்னார் டாக்டர் வாசுப மாணிக்கனார். இந்த நிலைக்கு எம்மை கொண்டு வந்த எம் பெற்றோர் பெரியோர்களுக்கும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி பாராட்டி இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த 91.2 புதுகை பண்பலை நேயர்களுக்கும் பண்பலைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மிக அழகாக கூறினீங்கள் ஐயா, நன்றி. நேயர்களே, இதுவரை பண்டைய தமிழகத்தில் கற்பித்தல் முறைகளும் அதன் தாக்கமும் குறித்து மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு K.S. நாராயணன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.